எங்கள் மத்தியிலே
எழுந்தவர்களே,
உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சபையின் மத்தியிலே உலாவி வருகிறவர், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறவர், உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம், உங்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம், உங்களுக்கு நாங்கள் பயப்படுகிறோம். ஐயா, நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கய்யா? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கய்யா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்தரத்தை அணிந்திருக்கிறவரே, பரிசுத்தத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவரே, பாவத்தை பார்க்க கூடாதவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பரிசுத்தம் சபையை மூடட்டுக்கு, உங்களுடைய பரிசுத்தம் சபையில் தெளிக்கப்படட்டும் ஐயா. அல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா.
ஆமா,
எங்கள் எல்லாரும் உங்கள் பாதத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
ஆமா,
நசரேனா இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதத்திலே கடந்த நாட்களிலே பார்த்த சில சம்பவங்களை நான் திருப்பி கொண்டு வந்து என்னுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். வேதத்திலே நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மகத்துவமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் தவறுகிற பொழுது அவர்கள் விழுந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே நான் பாவம் செய்தேப்பா, உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய், உம்முடைய ஆண்டவரே பிதாக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவர்கள் விழுந்து தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு புலம்பினதை நாம் ஒரு தடவை கவனித்து பார்த்தோம். அதுல நீங்கள் பாத்தீங்கன்னா, மிகவும் முக்கியமானது தேவனுடைய ராஜாவாகிய இருந்த தாவீது ராஜா. அதனாலே தான் அவன் அவனுடைய தேவனுடைய இருதயத்திலே இடத்தையே பிடித்துக் கொண்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரிய ராஜாவாக இருந்தும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கொலறி படுத்து விடுவான். அதனாலே தான் அந்த ராஜாவை தேவன் திரும்பவும் எழுப்பினார். அநேக ராஜாக்கள் எழும்பி தவறுகிற பொழுது தள்ளிவிட்டார் ஆண்டவர். ஆனால் தாவீது ராஜாவை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் திருப்ப 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 எழுப்பி பெரியொரு சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆண்ட ஒரு ராஜாவாக, அல்லாவிட்டால் வேதத்தில் பெயர் புகட்ட ஒரு ராஜாவாக தேவன் எழுப்பி நடத்தினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு நாம் கவனித்து பார்த்தது என்ன சொல்லிச்சுன்னால், பாவம் செய்கிறதுனாலே என்ன நடக்கிறது? தேவனை விட்டு நாம் பிரிந்து விடுகிறோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி விடுகிறோம். ஒருவேளை நாம் தேவ சமூகத்தில் இருந்தாலும் நாம் தேவனை விட்டு விலகி விடுவோம். தேவனுடைய பிரசன்னத்தை எங்களால் உணர முடியாது, அதை பார்க்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை வந்தாலும் அது வெளியே திரும்பி போய்விடும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதனாலே பாவத்தின் நிமித்தம் ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? அது அவருக்கும் எங்களுக்கும் நடுவே இருக்கிறபடியினால் தேவனங்களை ஆசீர்வதிக்க விரும்பியும் ஆசீர்வதிக்க முடியாமல் போய்விடுகிறது என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் நாம் கவனித்து பார்த்து வந்து கடைசியிலே ஒரு காரியத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நீ மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யாது இருப்பாயாக. பாவத்தில் ஒரு சில பாவங்கள் இருக்கிறது, மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவர் மன்னித்து நடத்தி விடுகிறார். ஆனால் வேதத்திலே மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்று சொல்லி ஒரு சில பாவங்களை நமக்கு சுட்டிக்காட்டு நான் ரோமர் 6:23 வாசிங்கள். ரோமர் 6:23.
பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
பாவத்தினுடைய சம்பளம் எப்படி இருக்கிறது? மரணமாக இருக்கிறது. பாவம் செய்கிற எவனும் மரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுல ரெண்டு விதமான மரணம் இருக்கிறது. ஒன்று, மாம்ச ரீதியாக நாம் மரித்து விடலாம். ஆனால் நித்திய நித்திய காலமாகவும் நாம் மறிக்க வேண்டிய அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற பாவங்கள் எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னு சொல்லிச்சுன்னா பாவத்துக்கு பரிகாரம் தேடி திரிகிறார்கள். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், பாவம் நீக்கப்பட வேண்டும், பாவம் என்னை விட்டு அகல வேண்டும், என் குடும்பத்தை விட்டு அகல வேண்டும், பாவத்தினால் என் குடும்பம் கஷ்டப்படுகிறது என்று அறிந்தோ உணர்ந்தோ பாவம் போக வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிகிற ஒரு கூட்டத்தை நாம் அறிவோம். வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே நாம் மரிக்காதபடிக்கு பாவம் செய்யாதிருப்போமாக. ரோமர் 5:21 வாசியுங்கள்.
ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது.
பாவம் மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. பாவம் எதற்கு ஏதுவாக இருக்கிறது? மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. நாம் ஒருவேளை பாவம் செய்துவிட்டு இருந்து விடலாம், பாவம் செய்துவிட்டு பாவத்தை மறந்தும் விடலாம், ஆனால் அவை மரணத்திற்கு ஏதுவாக எங்களை நடத்தாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். பாவம் என்கிறது லேசான காரியம் கிடையாது. அது எங்களை மரணத்துக்குள்ளே நடத்தி சென்று விடுகிறது, அது எங்களை சாவுக்குள்ளே நடத்தி சென்றுகிறது. பாவத்தோடு ஒருவன் மரித்தால் அவன் பரலோகம் போக முடியாது, அவன் நரகத்தில் ஆண்டாண்டு ஆண்டாண்டு காலங்களாக அவன் இங்கே இருக்க வேண்டியது நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக எங்களை நடத்தி செல்லுகிறபடியினால் நாம் பாவம் செய்யாது இருப்போமாக. ரோமர் 6:10 வாசியுங்கள்.
அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்தார்.
அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். நாம் எல்லாரும் பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் ஒரே தரம் மீட்கப்பட்டவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் இருந்து மாறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்துக்கென்று ஒரு தடவைதான் மரித்தார். நாம் பாவத்துக்கு பல தடவை மறிக்க யோசிக்கிறோம். ஒரு தடவை மறித்தது காணும், ஒரு தடவை நீ ரட்சிப்பைப்பட்டது காணும், ஒரு தடவை நீ தேவனிடத்தில் வந்தது காணும். அடிக்கடி அடிக்கடி பாவத்துக்கு மறிப்பதற்கு யோசியாதிருங்கள். அது என்னையும் உன்னையும் நரகத்திற்கு மரணத்திற்கு கொன்று போய்விடும் என்பதை மறுக்க முடியாது. 7:13 வாசிங்கள்.
இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, அப்படியல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்றோ.
இப்படி இருக்க எது எனக்கு மரணமாகிவிட்டது? பாவம். பாவம் எனக்கு மரணமாகிவிட்டது. இந்த பூமியிலே அநேகர் திடீர் திடீரென்று மரிக்கிறார்கள். ஏன் மரிக்கிறார்கள், எதற்கு மரிக்கிறார்கள் என்பதற்கு காரணம் இல்லை. சில டாக்டர்ஸ் கூட அவங்க எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள் இல்லையா. சோ பாவம் ஒரு மனிதனை மரணத்துக்குள்ளே நடத்துகிறது என்பது சத்தியமாகும். அது மனிதர்களை கட்டி வைத்திருக்கிறது, அது மனிதர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லி பல சம்பவங்களை நாம் கடந்த நாட்களிலே பார்த்திருந்தாலும் கூட இன்றைக்கு பாவமானது எங்களை மரணத்துக்குள்ளே நடத்துகிறது என்பதை நாம் பார்க்க விரும்புகிறேன். எசேக்கியா 18:4 வாசிங்கள். எசேக்கியேல் 18:4.
இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவர்கள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமா? சாகும் ஐயா. பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு பரிகாரம் கிறிஸ்துவன் இருக்கிறது. ஆனாலும் அதை மீறி 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 நாம் பாவம் செய்வோமே ஆனால் மரணம் நிச்சயமானது. மரணம் நிச்சயமானது. மரணம் நிச்சயமானது எப்பொழுது தெரியுமா? நாம் மீண்டும் 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 நாம் ஒரே பாவத்தை செய்து கொண்டு இருப்போமே ஆனால் மரணமானது நம்மை. அதில் 20 வாசிங்கள்.
பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பனும் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமான் நீதி அவன் மேல் தான் இருக்கும்.
பாருங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் பரிந்து பேசாதீங்க. ஜபம் பண்ணுங்க நல்லது, ஆனால் உங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவத்திற்கு தகப்பன் தாய் நின்று பிடிக்க முடியாது, தாய் தப்பன் செய்கிற பாவத்திற்கும் பிள்ளைகள் நின்று பிடிக்க முடியாது. ஆகையினாலே நீ செய்கிற காரியம், நீ செய்கிற பாவம், நீ செய்கிற கர்மம் மரணத்துக்குள்ளே உன்னையும் உன் குடும்பத்தையும் நடத்தி செல்லாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். பாவம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு திட்டவட்டமாக தெரிந்திருக்க வேண்டியது உண்டாகும் இல்லையா? பாவம் என்று சொன்னால் என்ன? தேவனோடு நாம் உறவாட முடியாது இல்லையா? அது எங்களை மரணத்துக்குள்ளே நடத்திவிடும். நித்திய மரணம், ஐயா இந்த பூமியில இருக்கிற இந்த நோம், இந்த சரீரம் மரணத்துக்கு மரித்தாலும் பரவாயில்லை, நித்திய மரணத்துக்குள்ள என்னையும் உன்னையும் அது கொண்டு போய்விடும். அதற்கு பிற்பாடு எதுவும் செய்ய முடியாது. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் நரகத்திலே வந்து உனக்காக வேண்டி சிலுவையிலே அடிபட்டு உன்னை மீட்க முடியாது. ஆகையினால என்ன, நீ செய்கிற காரியத்தில் இருந்து சீக்கிரத்தில் விடுதலையாகு. என்ன நான் சொல்லுகிறது, சும்மா லேசான காரியங்களை குறிச்சு இல்ல, திரும்பவும் திரும்பவும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகிற பொழுது, என்ன இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களப்பா, இவங்களை நான் அழிக்க போறேன், ஏன் சொல்றதை கேட்கறதே இல்ல, திரும்ப திரும்ப செய்கிறது, திரும்ப திரும்ப செய்கிறது, அதையே செய்கிறது. அதனால ஆண்டவர் நான் இவர்கள் அழிக்க போகிறேன். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ லட்சமா எழும்பி வந்து எல்லாரும் எங்கே மாண்டார்கள், வனாந்திரத்திலே மாண்டார்கள், வனாந்திரத்திலே பிணங்களாக விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? நீயும் நானும் உலகம் என்கிற வனாந்திரத்திலே இருந்து புறப்பட்டு பரலோகம் போய் செல்லுவதற்கு இடையிலே விழுந்துடாத படிக்கு, செத்து விழுந்து விடாத படிக்கு, உன் பாவத்தில் இருந்து வெளியே வா, உன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பும். பாவமா எவரும் ஒத்துக்கொள்வது கிடையாது, பாவமா எவரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் மரணம் உன்னை சந்திப்பதற்கு முன்பாகவும், மரணம் என்னை சந்திப்பதற்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாய் நான் நிற்பது மேன்மையானதே, அது நல்லதே. ஆகையினாலே மரணத்திற்கு ஏதுவான பாவங்கள் நம் வாழ்க்கையில இல்லாத படிக்கு எங்கட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமாக. ரெண்டு கிழமைக்கு முதல்ல நான் ஒரு செய்தி ஒன்றை கொடுத்தேன், நமக்கே தெரியாமல் எங்களை வஞ்சிக்கிற சில காரியங்கள் நம் வாழ்க்கையில இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உங்களை எடு கூப்பிட்டு ஒருவரை கேட்டா, ஏ பரலோகம் போவாயா? போவேன். ஆண்டவரை நம்புகிறாயா? நம்புறேன். என்னை விட்டால் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷன் கிடையாது என்று நாம் அடித்து சொல்லுவோம். இப்படி அடித்து சொன்னவர்கள் வேதத்தில் ஏராளம் பேர், ஏராளம் பேர். ஆனாலும் மரணம் அவர்களை மூழ்கியது, மரணம் அவர்களை மூழ்கியது. ஆகையினாலே மரணம் எங்களை மூழ்காத படிக்கு நாம் செய்கிற காரியத்திலிருந்து சீக்கிரமாக வெளியே வருவோம். யோவான் 5:1 வாசிங்க. இதில் ஒரு சம்பவத்தை நாம் கவனிப்போம். யோவான் 5:1
இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாசையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவர்களில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதியை கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதித்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாசித்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடகின்றார். உடனே அந்த மனுஷன் சொத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாயிருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள்.
அப்படியே 14 வாசிங்க.
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே.
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டி, இதோ நீ சொஸ்தமானாயப்பா, ஆனாலும் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அதிக கேடானது ஒன்றும், அவன் இருந்த நிலைமையில இருந்து என்னும் ஒரு காரியம் அதிக கேடாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் மரணத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட காரியம் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நடக்காதபடிக்கு, அதிக கேடானதொண்டும் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடாதபடிக்கு இனி நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. நீ உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டது உண்மை. நீ பாவத்தில இருந்து தேவன் உன்னை காப்பாற்றினதும் உண்மை. ரட்சிப்பை நீ அடைந்திருக்கிறதும் உண்மை. தேவனை நீ ஆராதிக்கிறதும் உண்மை. ஆனாலும் அதிக கேடானது ஒன்றும் உன் வாழ்க்கையிலே வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத. நீ பாவம் செய்யாத. செய்தவைகளை திரும்பி செய்யாதிருங்கள். செய்தவைகளை திரும்ப செய்யாதிருங்கள். ஒரு காரியத்தை சொன்னால் அதை கேட்டுடுங்க. அப்படியே அதுல நன்மை உனக்கு கிடையாது. உனக்கு நன்மை வரப்போறது கிடையாது. சொல்லுவது நன்மைக்கு, அதை திரும்ப 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 செய்து கொண்டு இருந்தால் அது உனக்கு அதிக கேடானதை கொண்டு வரும். அது உனக்கு அதிக கேடானதை கொண்டு வரும். அதனால என்ன செய்? சொல்வதை கே. திரும்ப திரும்ப ஒண்டியே செய்யாதீங்க. இந்த பாருங்க, அதிக கேடானதை செஞ்சு நீ மறிச்சிடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சீக்கிரம் குடிக்கிற மனுஷன் பாருங்க, குடிச்சு 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 இருதயம் இல்லாமல் செத்து போயிடறான். 10 தடவை நீங்க சொல்லுங்க செய்யாத, திரும்ப செய்வான். திரும்பி சொல்லுங்க செய்யாத, திரும்ப செய்வான். ஒரு குடிக்கிற ஒரு மனுஷனை எடுத்து பாருங்க, ஐயா குடியாத, கடைசியில குடலே இல்லாம மனுஷன் செத்து போயிடறான். செய்யாத. ஐயா நீ செய்கிற தவறான காரியங்கள் உன்னை மரணத்துக்குள்ளே நடத்தி செல்லும். அநேகர் ஆவிக்குரிய மரணம் அடைந்து பல நாட்கள் ஆயிட்டு பாருங்க. ஆவிக்குரிய மரணம் சொன்னா கேட்கிறதே இல்லை. எதை சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஏதாவது பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லி நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்க. எல்லாம் தாறுமாறாக நடக்கிறது. எல்லாவற்றையும் தாறுமாறாக செய்வது. ஒரு தேவனுடைய மனுஷன் ஊடாக ஒரு கார தூரம் வராது பாருங்க. ஒரு தேவ பிள்ளை என்று சொல்லிச்சுன்னா அந்த நிழல்ல தங்குவதற்கு அநேகர் ஓடி வருவார்களா? ஒரு தேவனுடைய மனுஷன் அவனுடைய நிழல்ல தங்குவதற்கு ஓடி வருவார்கள். அநேகருடைய நிழலை விட்டு எப்படா போவோம் சொல்லி இல்லையா இருக்கு இந்த காலத்துல? வேணா, இது மனுஷனே வேணாம், உங்களோட பேசவே வேணாம் இல்லையா? அதிகமாக செய்யாதீங்க. வேண்டாம் என்றாத விட்டுடுங்க. அதிக கேடானது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தேவன் நம்மளை மீட்டிருக்கிறார், அதோடு நில். தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், அதோடு நில். தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார், அதோடு நில். என்ன பாவம், என்ன பாவம! முறுமுறுத்தல் கேடான ஒரு பெரிய பாவம் தெரியுமா? முறுமுறுத்தல பாவமாக கிறிஸ்தவர்கள் பார்க்கிறதே கிடையாது. ஆனா இஷ்டவேலர்கள் மாண்டது கூடுதலானது இதிலே தான். முறுமுறுப்பது, முறுமுறுப்பது, ஏதாவது சொல்லுவது, மற்றவர்களை குறித்து இங்க இங்க இருந்தா அங்க அங்க இருந்தா இங்க முறுமுறுத்தல் பெரிய பாவம் பாருங்க. தேவனுக்கு விரோதமான பாவம். அதுல இஷ்டவேலர்கள் மாண்டார்கள். இஷ்டவேலர்கள் மாண்டார்கள். யாரையாவது கேளுங்க, ஐயா நீ பரலோகம் போவாயா? நான் போயிட்டான் ஆவேன். கடைசியா உன்னை ஆராய்ந்து பார், நீ எப்பொழுது முறுமுறுத்தாய், எப்பொழுது மற்றவர்களுக்கு விரோதமாய் எழுந்து நின்றாய், எப்பொழுது மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசினாய்? பரலோகம் போவது என்பது லேசான காரியம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது என்பது ஈஸியான காரியம் கிடையாது. அதிக கேடானது ஒன்றும் உன் வாழ்க்கையில, உன் பிள்ளை கொண்ட வாழ்க்கையில நடவாத படுக்கி நீ ஒண்ணு செய்யாதேப்பா, செய்யாத. ஒரே கோபப்படுகிற, திரும்ப திரும்ப கோபம், திரும்ப திரும்ப கோபம், திரும்ப திரும்ப கோபம். கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. திரும்ப திரும்ப கோபம், திரும்ப திரும்ப கோபம், திரும்ப திரும்ப கோபம். ஆண்டவர் அதிக கேடானது ஒன்றும் வராதபடிக்கு நீ செய்தவைகளை திரும்ப செய்யாதேப்பா. மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புவது, மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புவது, மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுவது, இது எல்லாம் பாவமே. பாவம் என்று சொன்னா என்ன என்று சொல்லி கேட்பார்கள் இல்லையா? நீதிக்கு விரோதமானது எல்லாமே பாவம், வார்த்தைக்கு விரோதமானது எல்லாமே பாவம். வணங்குறதா? ஆகையினாலே நாம் மறித்து போடாத படிக்கு. சில பேர் நினைக்கிறார்கள், மறித்த இங்க மறிச்சா ஓகே பரலோகம் போகும்னு சொல்லி. பரலோகத்திற்கு நான் போகக்கூடிய அளவுக்கு மறிக்கணும் ஐயா. பரலோகத்துக்கு நான் போகக்கூடிய அந்த ரீதியிலே நான் மறிக்கணும் ஐயா. இன்றைக்கு மறித்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு மறித்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு மறித்தால் என்ன நடக்கும்? கேள்வி கேள், உன்னை பார்த்து. நீ ஒரு மனிதனுக்கு இடரலா இருந்திருந்தா நீ பரலோகம் போக முடியாது. இப்ப கேள் தேவனை பார்த்து, ஆண்டவரே இப்ப மறித்தால் நான் பரலோகம் வருவனா? நீ ஒரு மனிதனை சஞ்சரப்படுத்தினால் பரலோகத்துக்கு நீ வர முடியாது. இந்த பரலோகத்திலேயே நாம் அதை கற்றுக்கொள்ளாமல் அந்த பரலோகத்தில் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? முப்பத்தெட்டு வருஷமா வியாதியோடு இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். பாருங்க, சுகப்படுத்தினது மாத்திரமல்ல, இனி நீ பாவம் செய்யாது. ஏன் தெரியுமா? இனி நீ பாவம் செய்தியா நீ அழிஞ்சிருவ. இனி நீ பாவம் செய்தா நீ அழிஞ்சிருவ. நீ ரட்சிக்கப்பட்டு பின்பதாக, தேவனை அறிந்ததன் பின்பதாக இதுவரைக்கும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? முந்தி பேசின மாதிரியே பேசிக்கொண்டு இருக்கிறோமா? முந்தி செய்த மாதிரியே செய்து கொண்டு இருக்கிறோமா? முந்தி பாடின பாட்டியே பாடிட்டு இருக்கிறோமா? அதிக கேடு வராத படிக்கு நிறுத்தையா. வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் அதிக கேடு வரக்கூடாது. ஐயா ஒரு காரியத்தை செய்யாது என்று சொன்னா செய்யாது, எல்லாம் நன்மைக்கு. ஒரு காரியத்தை பேசாது என்று சொன்னா பேசாது, எல்லாம் நன்மைக்கு. ஒரு காரியத்தில் இப்படி செய்யாது என்றா விட்டுடு. நன்மை உருவாகட்டுக்கும், நன்மை புறக்கட்டுக்கும். இல்லையோ உனக்கு மரணமே, உனக்கு மரணமே. அல்லாவிட்டா எனக்கு யோபான் எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
இதோ ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரி விபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உண்மையில் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.
போகலாம், நீ போகலாம், ஆனா இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாதேப்பா. இதுல ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, வேதபாரகர் பரிசேயரெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்தது எல்லாம் இப்படி, ஐந்தாவது வசனத்தை வாசிங்க, இப்படிப்பட்டவர்களை
கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே
நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீ என்ன சொல்லுகிறீர்? சரியான கேள்வி. ஆண்டவரை பார்த்து சரியான கேள்வி. ஆண்டவர் நான் கேட்டவர் நினைச்சிருப்பா, ஆண்டவர் சிக்கிக் கொண்டார். ஆண்டவர் எங்கே சிக்க கேட்டப்பன் சொல்லிருப்பான், இதா பிடிக்கிற ஆள பாரு இங்க வச்சு. இப்படித்தான் அநேகர் கதைக்கிறது இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட கதைகள் தகுந்ததில்லை. இந்த போன முறை வந்து பாச சொல்லிட்டு போன பாரு, தந்திர பேச்சுக்கள், தந்திர செயல்பாடுகள், சில பேரை கறக்குறது பாருங்க. தெரியுமா உங்களுக்கு கறக்குறது? சும்மா வேண்மண்டி இல்லாத பொல்லாதெல்லாம் ஒரு மனிதன் இருந்து விழுக்கு இழுத்து 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 எடுக்கிறது இல்லையா? நீ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுறதுக்கு தகுதியே கிடையாது. சில அப்பாவிகள் ஒன்றுமே தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஞானிகள் என்ன செய்கிறது? கறக்கிறது. பாருங்க, தேவ பிள்ளை என்று சொல்றதுக்கு கிடையவே கிடையாது. இவங்களும் அதே மாதிரி தான் வந்தாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வசனம் தெரியும் பாருங்க, அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆ, மோசேடைய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்குது, வாங்க என்ன செய்ய போறீங்க இயேசுவே. இங்க பாருங்க, அந்த பெண்மணி பழையற்பாட்டின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒருத்தி தான் சொன்னதும் அவங்க சரிதான், தவறே கிடையாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோ, உங்கள பாவ யாருல இல்லையோ அவன் முதல் கல்லறியட்டு. எனக்கு தெரியும், நான் கல்லறியலாம். இயேசு அவர் தான் கல்லறிய கூடிய ஒரே ஒருவர். அந்த பெண்மணிக்கு கல்லறிஞ்சு நியாயம் விசாரிக்கத்தக்க ஒரே ஒருவர் யாரு? இயேசு. அவர் இருக்கிறார். அங்க அவர் பைத்தியக்காரர் மாதிரி இருந்து எழுதி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஏதோ எனக்கும் இந்த ஜனிக்கு சம்பந்தமே இல்லையே, ஏண்டா என்னட்ட வந்தீங்கன்ற மாதிரி அவர் எழுதி கொண்டே இருக்கிறார் இல்லையா? சம்பந்தமே இல்லாதவர்கள் எல்லாம் வந்து வாங்க 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 இழுத்து கொண்டு போய் இயேசுக்கு முன்னால் வந்து வில்லங்கம், சில காரியங்களை வில்லங்கப்படுத்துகிறது. சில வில்லங்க இயேசு விட்ட போய் வில்லங்கப்படுத்தி நிக்கிறாங்க. வா இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, வாருங்க இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே. இயேசு சொன்னாங்க, வாயா, உங்களை எவ்வளவு பாவம் இல்லையோ அவன் முதல் கல் எறியட்டுக்கும். முதல் கல் எறி, அவள் பாவிதான், உண்மை. ஆனா முதல் கல்லை எறிகிற நீ யாருன்னு சொல்லி முதல்ல பார். யார் தெரியுமா? படித்த மேதைகள் இல்லையா? வேதத்தை கரைத்து குடித்தவர்கள் இல்லையா? இன்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? கல்லு தான் கையில இல்லையே ஒழிய மிச்சம் எல்லாம் இருக்குது பாருங்க. வேணும்னா நான் கல்லு தாரு, நீங்க எறிங்க. அங்க இருந்து அந்த மனுஷன் சொல்றான், ஐயா 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 ஐயா, பாவம் இல்லாதவன் முதல்ல எறியட்டுக்கும் ஐயா. பாவம் செய்கிறவர்களை கடிந்து கொள்ள வேண்டும், உண்மை. பாவம் செய்கிறவர்களை சரியான வழிக்கு கொண்டு வேண்டும், அதுவும் உண்மை. பாவம் செய்கிறவர்களுக்கு சரியான ஆலோசனை கொடுத்து இதில் இருந்து விலக வேண்டும் என்று சொல்லி கடிய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் நீ மாயமானம் பண்ணிக்கொண்டு இன்னும் ஒருவனை கடிந்து கொள்வதற்கு வேதத்தில் இடம் கொடுக்கவே இல்லை, இடம் கொடுக்கவே இல்லை, இடம் கொடுக்கவே இல்லை. ஆகையினாலே இயேசு சொன்னார், பாவம் இல்லாதவன் முதல்ல. ஆச்சரியம் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? சிறு பிள்ளையில இருந்து கல்ல போட்டுட்டு போயிட்டாங்களா? சிறு பிள்ளைங்க, சரி பெரியாக்களை தான் விடுங்க, அந்தது சிறு பிள்ளைகளும் கல்லோட அவங்க எல்லாம் பழக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதை மாதிரிதான் உங்களோட நீங்க செய்கிறதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா பழக்கி வச்சிருப்பீங்க. நீங்க எதெல்லாம் செய்யறீங்களோ மற்றவனுக்கு விரோதமா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அதை நல்லா பழக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அவங்களும் வந்தாங்க கல்லோட, அவங்களும் வந்து அவங்க சும்மா வரல, அவங்களும் கல்லோட வந்து நிக்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்திலையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை குட்டப்பட்டதே. ஆச்சரியம் இல்லையா? அவங்களுடைய இருதயத்திலையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை குட்டப்பட்டதே. மனத்தில் குட்டப்பட்டவர்களாய் கற்களை போட்டு விட்டு ஒருவன் கூட நிக்கல ஐயா, ஒருவன் கூட நிக்கல. இந்த பாருங்க, ஒருவர் தவறு செய்தால் அவனை கடிந்து கொள்ள வேண்டும், சொல்லுகிற விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா நாம என்ன செய்யறதுனோ, உங்களை பரிசுத்தவான்களாக காட்டி மற்றவர்களை கடிந்து கொள்வது. என்ன மாதிரி நீங்க இல்லப்பா, நீங்க என்ன மாதிரி இல்ல, அப்படி காட்டி. அப்படி காட்டினவர்கள் அநேகர் வேதத்திலிருந்து தேவ சமூகத்திலிருந்து விலகினார்கள். அது பார்க்கக்கூடிய இருக்கட்டும். ஐந்தாவது வசனத்தை திருப்பி வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை
கல்லறிந்து
கொள்ள வேண்டும். மோசேயின் நியாய பிரமாணத்தில் வாசிங்க, வாசிங்க.
நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோக்கு நின்று விரலின் ஆத்தரையிலே எழுதினார்.
சிலரு சிலர்ல குற்றம் பிடிக்கிறதுக்குண்டே இருக்கிறது. குற்றம் செலுத்துவதற்கென்று அடுத்த குறிப்பு, குற்றம் பிடிக்கிறது உண்டு, குற்றம் செலுத்துறது, ரெண்டுமே தேவ பிள்ளைக்கு தகுந்ததல்ல. ரெண்டும் தேவ பிள்ளைக்கு தெரியும். இயேசுவையும் குற்றம் பிடிக்கத்தான் சொல்லின்றது. இங்கேயும் வந்து இந்த சம்பவத்துக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இயேசுவை குற்றம் பிடிப்பதற்குத்தான் இதெல்லாம் நடக்குது பாருங்க. இல்லாட்டா அவன் யாரோ இவன் யாரோன்னு போயிருப்பான். இயேசுவை குற்றம் பிடிக்கிறோம், அதான் இங்க மெயின் பிரச்சனை. வணங்குறதா தொடர்ந்து வாசிங்க.
ஓயாமல்
உபத்திரவம் வேணாண்டு போயிட்டு ஆண்டவருக்கு வாசிங்க.
அவர் நிமிந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்டினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள்.
இவங்க கடிஞ்சு கொள்ள போனது அவங்கள. ஆனா இப்ப கடிந்து விட்டது யாரு தெரியுமா? மனச்சாட்சியில் அவங்க கடிந்து கொள்ளப்பட்டாங்க. நாம என்ன, நாங்க மற்றவர்களை கடிந்து கொள்ள போவது மனச்சாட்சியில நாம கடிந்து கொள்ளப்படுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. பாருங்க, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. போன கிழமை ரெண்டு கிழமைக்கு முதல்ல ஒருவர் டெலிபோன் அடித்தார். வேலை தளத்துக்கு டெலிபோன் அடிச்சார். நம்ம சபையில இல்ல, அதனால பரவாயில்ல, நாம் பேசலாம். அவர் பேசினார், ஆராதனையில எனக்கு விடுதலை இல்லை என்றார். நான் சொன்னேன், உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நல்ல விடுதலை இருக்குதாமே, அப்ப உனக்கே விடுதலை இல்லைன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒரு மாதிரி பிரதர், அப்படி இப்படி என்று சொல்லி சொன்னார் இல்லையா. நான் சொன்னேன், உண்ட சேர்ச்சில் 200 பேர் வந்தா 199 பேருக்கு தேவ ஆவினாலே நிறைந்து ஆராதிக்கிறான், உனக்கு என்ன நடந்தது? ஆராதனையில் பிழை சொல்லுகிறாயா இல்ல உன்னில பிழை சொல்லுகிறாயா? விதையில பிழை இருக்கிறதா அல்லாவிட்டா மண்ணில பிழை இருக்கிறதா? எங்க பிழை இருக்கிறது கண்டுபிடியா சீக்கிரம்? அவர் சொன்னாரு, ஒருவேளை என்னிலையும் பிழை இருக்கலாம், ஒருவேளை இல்ல உன்னிலதான் பிழை இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, குற்றம் கண்டுபிடிப்பது அல்லாவிட்டா குற்றம் சுமத்துவது என்பது அது பிசாசிட வேலை. தெரியுமா உங்களுக்கு, அது குற்றம் பிடிப்பது, குற்றத்தை கொண்டு அது பிசாசிட வேலை. அந்த வேலைக்கு தேவ பிள்ளைகள் இடங்கூடாதீங்க, அதற்குள்ள போகாதீங்க. இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது என்ன, அயலானை குறித்து பேசினாலும் அதை அதை நான் நம்ப மாட்டேன். கத்தாவை கூடாரத்தில் யார் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து உன்னை பார்த்து உத்தமன் என்று எவன் இந்த 10 வருஷத்துக்கு சொன்ன? அதை மாதிரி சொல்லு. சன்மார்க்கன் சொல்லி யார் சொன்னா சொல்லு. ஆக குறைஞ்சது என்ன, பேசாத 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 இல்லையா? ஆகையினால இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, வந்தவங்க எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, கல்ல டொக்கு டொக்கு டொக்கன்னு போட்டுட்டு வந்த வழியாக போறாங்க, வந்த வழியாக போறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க.
இயேசு நிமிந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார்.
ஒருத்தரும் தீக்கலையா? ஆண்டவருக்கே ஒரு இதா போயிட்டு பாருங்க. ஒருத்தரும் தீக்கலையா? ஐயா அவ்வளவு பேர் வந்தாங்க, ஒருத்தரும் தீக்கலையா? கேப்பா அந்த தைரியம் இல்லாம போயிட்டுது. ஏன் ஒருத்தருமே தீக்கலையா? இவ்வளவு பேர் வந்தாங்களே கல்லோட, எல்லாரும் வேதத்தை படித்தவங்க, எல்லாரும் வேதத்தை கத்தவங்க, எல்லாரும் வேதத்தின்படி வாழ்ற என்று சொல்றவங்க, தேவர் என்னோடு இரவடமாய் பேசுகிறார் என்று சொல்லுகிற ஜனங்கள் எல்லாம் எங்கய்யா? ஆண்டவர் சொன்னா, ஒருத்தரும் இல்லையாப்பா, ஒருத்தரும் இல்லையா? ஆண்டவர் என்னத்தின் வச்சுனார், இங்க பாரு, நானும் கல்ல எறிய போறதில்ல, உனக்கு விரோதமாக நானும் என்ன செய்ய போறதில்ல, கல்லறிய போறதில்லப்பா. நான் பாவத்தை மன்னிக்கிறேன், நான் பாவத்தை மன்னிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருடைய சுபாவம் அது பெரிய மன்னிப்பு, மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. ஆண்டவருடைய சுபாவம் மன்னிப்பு பாருங்க. அதை கற்றுக்கொள்ளுகிறத விட்டுவிட்டு கல்லறிய கற்றுக்கொள்ளுகிறோம். எங்கே பார்த்தாலும் கல்லறியணும், யாரை கண்டாலும் கல்லறியணும், யாரோட பேசினாலும் கல்லறியணும், அவங்கள அப்படி இவங்க எப்படி, இது சரியில்லை அது சரியில்லை, எல்லாம் 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 இரக்கமா பலியான்னு சொல்லி கூட ஆண்டவரிடத்தில் சொன்னார். எது வேணும்? 11வது வசனத்தை வாசிங்க.
அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றாள்.
நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க, ஐயா இயேசுவே தீர்க்கலையே, நீ ஏன் அவசரப்படுகிறாய், நீ ஏன் வில்லங்கப்படுத்துகிறாய், நீ ஏன் வில்லங்கமாய் பேசுகிறாய், தேவனே ஒன்றும் சொல்லலையே, நீ போ, இனி பாவம் செய்யாத, ஏன் மரணம் உன்னை நெருங்காத படிக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவம் நீ செய்யாத படிக்கு. மத்தேயு 7:1 வாசிங்க. மத்தேயு 7,
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
திருப்பி வாசிங்க.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீங்க. அடுத்தது வாசிங்க.
ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள்.
இந்த பாருங்க, நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? தீர்க்கப்படும். ஐயா, கனவுலையும் நினையாத தேவன் நீதி உள்ளவா, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அநேகருக்கு நியாயம் விசாரிப்பது ஒரு சிலருக்கு முந்திக்கொள்ளும், ஒரு சிலருக்கு பிந்திக்கொள்ளும். இன்றைக்கு இல்லாட்டிக்கு நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டிக்கு அந்த மகா வருகையின் நாளிலே நீயும் நானும் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.
மற்றவர்கள் என்று சொல்லி இலகுமலை எடுக்காதீங்க. அவர்கள் இவர்கள் அப்பாவை அது இதன்னு சொல்லி இலகுமலை பேசாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த அளவின்படிதான் ஐயா உனக்கு அளக்கப்படும், அந்த அளவின்படிதான் எனக்கும் அளக்கப்படும். உங்களுக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இலங்கையில் இந்த அரிசி போனி இருக்கு பாருங்க. அரிசியை அளந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அளப்பாங்க. ஒன்று இப்படியே போடுவாங்க, அப்படி கும்பலா இருக்கும் பாருங்க, மனம் நிறைஞ்சு கொடுப்பாங்க. இல்ல மற்றதொண்டு கொடுத்துட்டு அப்படியே கையால போய் தட்டும் பாருங்க, அது கோணியோடு அப்படியே வந்துடும் பாருங்க. இல்லையா? இப்படி அளவு ஒவ்வொருத்தரும் அளந்து கொள்ளுவார்கள், விருப்பமானபடி அளந்து கொடுப்பது இல்லையா? மற்றவர்களுக்கு நீ எப்படி அளக்கிறியோ அப்படித்தான் உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்திற்கு அழைக்கப்படும் என்பதை மறக்காதேயா, மறக்காத. ஏன் தேவ பிள்ளைகளுக்கு இல்லாத காரியங்கள் எல்லாம் ஒட்டிக்கொள்வதன் காரணம் என்ன? ஆனால் தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறோமே. ஆனால் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது தகாதவைகளே. ஏயா, அது எப்படி வந்தது? ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்குள்ளே இல்லாததொன்று உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வருவதின் காரணமும் ரகசியமும் என்னவோ? 2 வசனத்தை வாசிங்க திரும்பி.
ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள்.
இந்த பாருங்க, மற்றவர்களை வாயாடி அனுச்சுன்னா உன்னை ஒரு ஆளை தீர்ப்பதற்கு உன்னையும் வைத்திருக்கிறார். நீ மற்றவர்களுக்கு விரோதமாய் அதிகமாய் பேசினால் உனக்கு விரோதமாய் பேசுவதற்கு ஆண்டவர் இன்னும் ஒருவனை வைத்திருப்பார். மற்றவனை நீ கள்ளன் என்று சொல்லிச்சினால் உன்னை கள்ளன் ஆக்குவதற்கே ஒருத்தன் வருவான் பார். தகாத விதத்துல பேசாத. நீ பேசினால் அதில் பக்தி வெறுத்தி உருவாக வேண்டும். நீ பேசினால் எத்தனை பேர் துக்கப்படுகிறார்கள்? ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தால் அவன் பக்தி வெறுத்திக்குரியதை பேச வேண்டும், நன்மையாக பேச வேண்டும், ஆறுதலாக பேச வேண்டும், அருமையாக பேச வேண்டும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எங்கேயாவது போய் நீங்கள் பேசின மாதிரி பேசினா எனக்கு காட்டுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போ இங்க வாண்டு சொல்லி யாராவது குற்றப்படுத்தி, யாராவது கஷ்டப்படுத்தி, யாராவது கண்ணீர் படுத்தி, கண்ணீர்களை துடைத்தன்னு சொல்லித்தான் நான் பார்த்திருக்கேன், கேட்டிருக்கிறேன். ஆனா உன்னுடைய என்னுடைய வேலை இந்த காலத்தில் என்னவாயிட்டு தெரியுமா? மற்றவங்களுக்கு கண்ணீர் வர வைக்கிறது. அடுத்த வசந்த வாசிங்க.
நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும்
அளக்கப்படும்.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
பாருங்க, ஒரு மனுஷனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு எனக்கு கூட 5 நிமிஷமே தேவையில்லை. ஒரு மனுஷனை பார்த்து இவன் சரியில்லை என்றதுக்கு எங்களுக்கு காலங்கள் தேவையில்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். அநேகர் உணர்றதே இல்லை, தன் வாழ்க்கையை உணர்றதில்லை, தன் வாழ்க்கை எப்படி இருக்கிறன்னு சொல்லி உணர்றதில்லை, தன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லி உணர்றதில்லை, மற்றவங்க நினைத்தால் என்னை குறித்து என்னெல்லாம் பேசலாம்னு சொல்லி உணர்றதில்லை, மற்றவங்க என் வாழ்க்கையில எப்படி என்னெல்லாம் பேசலாம்னு சொல்லி ஒன்றும் உணர்றதில்லை. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். நம்முடைய கண்ணில் என்னெல்லாம் இருக்கிறது? மகா பரிசுத்தவான்களுக்கு பரலோகம், அவர்களுக்கு பூமியிலே அலுவல் இல்லை. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
பார்க்கிறது இல்ல. பாருங்க, அடுத்தவர்களை பார்த்து 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 பார்த்தே நம்முடைய வாழ்க்கை போகுது. அடுத்தவர்களை நினைத்து நினைத்து நினைத்தே போகுது பாருங்க, அடுத்தவர்களை சொல்லி சொல்லி சொல்லியே போகுது பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன, பார்க்கிறது என்ன, பேசுறதெல்லாம் அடுத்த பிரச்சனைங்க. ஆண்டவர் மெதுவாக பேசி இருக்கிறார், நீ பார்க்கிறது என்னய்யா, நீ ஏன் பார்க்கிறாய், நம்மளே நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கு ஆயுதம் இருக்கிறது. இந்த கண்ணாடியை தூக்கி வைத்து என் வாழ்க்கையை பார்த்தால் அதிலே திருத்துவதற்கு ஆயிரம் இருக்கிறது, ஆயிரம் காரியம் இருக்கிறது, தெரியலையா. ஆகையினாலே என்ன சொல்லுகிற, தொடர்ந்து வாசிங்க, இதோ
இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில்
இருக்கையில்
உன் சகோதரனை நோக்கி
நோக்கி
நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று,
எடுத்து போடட்டும் என்று
நீ சொல்வது எப்படி,
நீ சொல்வது எப்படி, நீ சொல்வது எப்படி, தொடர்ந்து வாசிங்க,
மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடவாக பார்ப்பாய்.
இவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், மாயக்காரரே, மாயக்காரரே, முதல்ல என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிறவர்களை எடுத்துவிடு, அதற்கு பிற்பாடு மற்றவர்களை குறித்து யோசி, மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார், மற்றவர்களை குறித்து கவனே. ஆகையினாலே ஆண்டவர் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதேப்பா, இனி நீ பாவம் செய்யாத, இது உனக்கு ஏற்றது அல்ல, நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்பட வேண்டியதுதான். ஆனாலும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், நானும் உன்னை குற்றஞ்சாட்டலப்பா, நீ போ, நானும் உன்னை குற்றஞ்சாட்டல, நீ போ. அப்படியே லூக்கா ஏழாவது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிங்க, லூக்கா ஏழாவது அதிகாரம் 36ல இருந்து,
பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாள் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் ரெண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் இவன் அவனிடத்தில் அன்பாயிருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான்.
44வது வசனத்திலிருந்து வாசிங்க,
ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது,
பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எவ்வளவருக்கு அநேகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள், தேவனில் அன்பு கூறுவாங்க, தேவனை நேசிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஆகாரம் செய்வதற்கென்று வந்தவருடைய வீட்டிலே ஒரு பாவியாகி ஸ்திரீ வந்து என்ன செய்றார், ஆண்டவரிலே அன்பு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் அவளுக்கு மன்னித்தது அவ்வளவு, தேவன் அவளுக்கு மன்னித்தது ஏராளம். ஆகையினாலே என்ன செய்கிறாள், ஆண்டவரிலே மன்னித்து அன்பு கூர்ந்து கூர்ந்து தைலத்தை பூசி அவள் கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தை கழுவி செய்கிற பொழுது அங்கே இருந்த ஆண்டவரை வரச் சொன்ன தேவ மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா, அவள் பாவியாகிய ஸ்திரியாச்சுதே. இவர் தீர்க்கதரிசியானால் அவள் பாவி என்றதை அறிந்து கொள்வாரே. ஆண்டவர் உடனே ஒரு உபமை சொன்னார், இங்க வாயா, நான் சொல்லுகிறதை கேள். ஒருவருக்கு 100, ஒருவருக்கு 50. யார் தேவனிடத்திலே கூட மன்னிப்பு, யார் தேவனிடத்திலே அன்பு செலுத்துவார் என்ற உடனே ஆண்டவர் அந்த மனுஷன் சொல்றான், 100 எடுத்தவர்கள் தான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு அல்லாவிட்டால் அன்பு செலுத்துவார்கள் சொல்லி நான் பார்க்கிறேன். நாம் இன்றைக்கு செய்கிற வேலை என்ன தெரியுமா, நாம் இன்றைக்கு செய்கிற வேலை என்ன தெரியுமா, தேவனுக்கு செய்ய வேண்டியவைகளை மறந்து விடுகிறோம். தேவனுக்கு செய்ய வேண்டியவைகளை நாம் மறந்து விடுகிறோம். தேவனுக்கு ஆராதனை செய்ய மறந்து விடுகிறோம். தேவ காரியங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் மற்றவர்களை குறித்து கவனமாக இருக்கிறோமே, மற்றவர்களை குறித்து நோக்கமாக இருக்கிறோமே, மற்றவர்களை குறித்து கவனம் செலுத்துகிறோமே, ஆனால் தேவனுக்கு ஆராதனை செய்ய மறந்து விடுகிறோம். தேவ காரியங்களை, இதுதான் அங்கே வந்தவருக்கு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது எதுவும் செலுத்தப்படவில்லை. வந்தவர்களை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருந்தார்களே. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரிய வச்சினார், உன் பாவம் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுப்பா, உன் பாவம் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது சரி, நம்முடைய பாவத்தை தேவன் மன்னித்திருக்கிறது சரி, ஆனால் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்கிறோமா? ஆராதனைக்கு நாம் வருகிறோம், ஆராதனை நாம் செய்கிறோம், ஆனால் தேவனுக்கு செய்ய வேண்டியதை மனதார நாம் செய்கிறோமா? எனக்கும் உனக்கும் தான் தெரியும் பாருங்க. ஏன் தெரியுமா, நான் மற்றவர்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறபடியா, மற்ற காரியங்களை குறித்து கவனித்துக் கொண்டு இருக்கிறபடியா, யாருக்கு தெரியுமா நஷ்டம், நமக்குத்தான் நஷ்டம் பாருங்க. ஏன் தெரியுமா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் அந்த நாளில் அவருக்கு இல்லாமல் போகிறது. தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த நாளில் நாம் கொடுக்காமல் போகிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாம் கொடுக்காதபடியா என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது, நமக்குத்தான் கூடாது, நமக்குத்தான் கூடாது. ஏன் தெரியுமா, நாம் பார்க்கிறவர்கள், நாம் கவனிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் தேவனோடு இணைந்து கொள்ளுகிறார்கள். இந்த மனுஷியும் தேவனுடைய சமூகத்தில் வந்து என்ன செய்தால், ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்களே அன்புள்ளவர்களாக இருந்தார், ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்தது, ஆண்டவரை கூப்பிட்டவர் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிட்டார், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை செய்யாமல் போயிட்டார் இல்லையா. ஆகினாலே நீயும் நானும் செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா, தேவனுக்கு செய்ய வேண்டியதை எந்த நிலைமையிலையும் எந்த நேரத்திலையும் செய்ய தவறாதிருப்போமாக. தேவனுக்கு செய்ய வேண்டிய ஊழியம் சில வேளைகளிலே நாம் நினைத்தாத்தான் ஊழியம் செய்வோம் பாருங்க, நாம் நினைத்தாத்தான் ஜெபத்துக்கு வருவோம் பாருங்க, நாம் நினைத்தாத்தான் ஏதாவது செய்வோம் பாருங்க. நாம் தேவனை எவ்வளவுக்கு நேசிக்கிறோம் என்பதை அது காண்பிக்கும், அல்லாவிட்டால் அதை காட்டி கொடுக்கும். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, இந்த மனுஷியும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவளுக்கு எவ்வளவு துக்கங்கள் துயரங்கள் என்ன காரியம் இருந்தாலும் தேவனுடைய பாதத்தில் வந்து தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருந்தான். ஆனா முன்னுக்கு இந்த ஊழியக்காரன் அதை செய்யல, செய்யல. ரோமர் 1:29 வாசிங்கள், ரோமர் 1:29.
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வர்மத்தினாலும்.
28 வசனத்திலிருந்து வாசிங்க,
தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு
மனதில்லாதிருந்தபடியால்
சகாதவர்களை
செய்யும்படி
தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு
ஒப்புக்கொடுத்தார்.
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வர்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகளுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகஞ்சருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவளை யோசித்து பிணைக்கிறவளுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவளுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு
பாத்திரராயிருக்கிறார்கள். செய்கிறவர்கள் எதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள், மரணத்திற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். யார் தெரியுமா, புறங்கூறுவது. அது வாசிங்க, அந்த அவர்கள் சகலவது அநியாயத்தினாலும் 29 வசனத்தை வாசிங்க,
அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும்
பொருளாசையினாலும் வாசிங்க
குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும்
பொறாமை இந்த பாருங்க வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்க ஏறத்தாழ எல்லா காரியங்களும் இந்த வார்த்தையில இருக்கு பாருங்க. பொறாமை கொள்வது மற்றவர்கள் மீது, மற்றவர்களை குறித்து தவறாமல் பேசுவதில்லையா, இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது, மரணத்திற்கு ஏதுவாக நடத்துகிறது. என்னையும் சரி உன்னையும் சரி யாராய் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்களை மற்றவருக்கு விரோதமாக பேசித்து மற்றவர்களை வஞ்சித்து புறங்கூறுகிறதுனாலே என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது, என்னை நானே மரணத்துக்குள்ளாக நடத்துகிறேன். அதுல மேலே ஆச்சரியமான வசனம் 28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்ல. எனக்கும் உனக்கும் தேவனுடைய பக்தியை பற்றி கொள்வதுதான் மிக பிரதான காரியமாக இருக்க வேண்டும். நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம், நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எது கூட வேலை செய்கிறது. பக்தியுள்ள மனுஷன் அவன் பேசுகிறதை கண்டு கவனித்து பார்க்க முடியும் பாரு. பக்தியுள்ள மனுஷன் அவன் தேவனுக்கு பயந்து பயந்து பேசுவான் பாரு. பக்தியுள்ள மனுஷன் கண்டதையும் பேச மாட்டான் பாருங்க. இதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் நாம் எங்கே நடந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா, மரணத்தை நோக்கி. இனிமேல் நீ பாவம் செய்யாத, ஏன் சொல்லிச்சுனால் அதிக கேடானது ஒன்றும் நம் வாழ்க்கையிலே நடக்க கூடாது, எவருடைய வாழ்க்கையிலும் நடக்க கூடாது. அதிக கேடானது நம் சபையில இருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் நடக்க கூடாது. அதனால நீயும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, தேவனை பற்றி கொள்ளுங்க, தேவன் மீது பக்தி வைராக்கியம் காட்டுங்க. அதை விட்டு வேற காரியங்களில் காட்டாதீங்க, வேற காரியங்களில் பக்தியில காட்டாதீங்க, தேவனுடைய சமூகத்தில் பக்தி வைராக்கியத்தை காட்டுங்க. தேவனுக்கு முன்பாக நில்லுங்க, என்னதான் நடந்தாலும் தேவனுக்கு ஆராதனை. இனி நீ பாவம் செய்யாத, அதிக கேடண்டும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க கூடாது. இந்த பாருங்க திரும்பவும் சொல்றேன், பாவம் இல்ல, பாவத்தோடு ஒரு மனுஷன் தேவனோடு பேச முடியாது. பாவத்தோடு ஒரு மனிதன் மரித்தால் அவன் நரகத்துக்கு போக வேண்டும். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை இந்த பூமியிலே மரித்தாலும் அவன் நித்திய நித்திய காலமாக நரகத்திலே மரணத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது வேதத்திலே திட்டமும் தெளிவுமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு சத்திய வாக்கு ஆகும். ஆகையினாலே இனி நீ பாவம் செய்யாதேப்பா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன செய்தோம் என்பது இன்றைக்கு தேவையில்லை. அதையே திரும்ப திரும்ப செய்யாத, அப்படியே திரும்ப திரும்ப பேசாத. இந்த பாருங்க நான் திரும்பவும் சொல்றேன், அநேகருக்கு சில வார்த்தைகள் வேண்டாதது போல இருக்கு. சில நன்மையான காரியங்களை பேசினாலும் அது விதம்பாத்தான் இருக்கும் பாருங்க. ஆனா காரியம் என்ன தெரியுமா, ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், இவைகள் எல்லாம் பதிலாக மாட்டும். பலரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கடந்த நாட்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். சில வார்த்தைகள் என்னையா அண்டுட்டு போற மாதிரி இருக்கும், சில பேச்சுக்கள் என்ன எங்களுக்கு தெரியாதாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், அன்றைக்கு தேவன் இவைகளை நினைப்பூட்டுவார், இவைகளை காட்டி கொடுப்பார். பேசப்பட்ட வார்த்தைகளை திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், பேசப்பட்ட வார்த்தைகளை இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். உனக்கு தேவையானதை பிடித்துக்கொள், அதை கட்டுக்கொள், அதன்படி நடந்துகொள். அது இல்லையே ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், என்னுடைய கண்ணீருக்கு குறைவில்லாமல் இருக்கும். ஒரு நேரம் வரும், இன்றைக்கு காலமே நான் கேளில பேசினு பாருங்க, காலையில் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பொய் சொல்லுவது கேஆசி அவனுடைய ஊழியக்காரத்தில் வந்து என்ன தெரியுமா, நான் சேச்சுதான் இருந்தேன், நான் இங்கதான் இருந்தேன், போன வரைக்கும் நான் பேசினான்னு நினைக்கிறேன். அவர் போய் செய்கிற எல்லாத்தையும் செய்து விட்டு அவர் திரும்பி வந்து விட்டார். அவன் ஊழியக்காரனுக்கு வந்து என்ன தெரியுமா, நான் போய் சொன்ன, நான் இங்கதான் இருந்தேன், நான் எங்க போறது. ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொன்னான், அவனிடத்துல இருந்து வந்த குஷ்டரோகம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பிடிப்பதாக. ஊழியக்காரர் எல்லாரும் தாளாட்ட வேண்டும் என்று நினைப்பார். ஊழியக்காரர் எல்லாரும் எல்லாரும் தூக்கி வச்சு, ஆனா அந்த ஊழியக்காரன் என்ன சொன்னா, இங்க வா, எங்க போயிட்டு வார, எங்க போயிட்டு வாரியா, தேவையில்லாத காரியத்துல வகைய வச்ச பாரு, இந்த காரியம் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பற்றி பிடிப்பதாக. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது இல்லை, அதனாலதான் நமக்கு அவ்வளவு தைரியம். அனனியா சப்ராக்கள் விழுந்து மடிந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது இல்லை, எங்க பார்த்தாலும் கை வளர்வதற்கும் கால் வளர்வதற்கும் ஜனங்கள் ஓடித்திரிகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதில்லை, நடந்தால்தான் உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர் காலத்திலையும் சரி வழியேற்பாட்டிலும் சரி ஜனங்கள் எல்லாம் எப்பொழுது தேவனை விட்டு விலகுகிறார்களோ அப்பொழுது சடுதியிலே காரியம் நடக்கும். சடுதியிலே தேவன் ஒரு காரியத்தை அப்படி நடக்கட்டுக்கும், யார் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, நடக்கட்டுக்கும். ஏன் தெரியுமா, நீ இங்க விழுகிறது எனக்கு முக்கியம் அல்ல, நீண்ட காலத்துக்கு நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுதான் நமக்கு முக்கியம். வணங்கிச்சா. ஆகையினாலே தேவனோடு பரிசுத்த வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் இணைந்து கொள். நமக்கு தெரியும் பாருங்க, மனதுல எது எது நம்மளை பிடித்து வைத்திருக்கிறதுன்னு சொல்லி, எது எது எங்களை கஷ்டப்படுத்துகிறதுன்னு சொல்லி, எது எது எங்களை சிப்பிலி ஆட்டுகிறதுன்னு சொல்லி. சிலருக்கு சில காரியங்களை விட விரும்பினாலும் விட முடியல, அதனால விட்டுவிடு. திரும்பவும் திரும்பவும் செய்யாத, திரும்பவும் திரும்பவும் பேசாத, திரும்பவும் திரும்பவும் கதைக்காத, நிறுத்து. தேவன் பக்கம் திரும்பு, தேவனுக்கு வாழ்வை உண்டு பண்ணுவார், தேவனுக்கு வாழ்வை உண்டு பண்ணுவார். ஆகையினாலே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனிமேல் பாவம் செய்யாத. ஏன் தெரியுமா, அதிக கேடான காரியம் உன் வாழ்க்கையில வரக்கூடாது. நாளைக்கு நீங்கள் கண்ணீரோடு இராத படிக்கி இந்த வார்த்தைகளை மனதில் எடுத்து செல்லுங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஏன் தெரியுமா, வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டை மண்டி சொல்லப்படுகிறது. நமக்கும் உங்களுக்கும் ஒரே வார்த்தை தான் பாருங்க. ஆகையினால தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா. ஹாலலூயா, 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 ஹாலலூயா.